யாத்திராகமம் 20வது அதிகாரம் அங்கே 10 கட்டளைகள் 3வது கட்டளையை இப்பொழுது பார்ப்போம். 7வது வசனம். இந்த கட்டளை மிகவும் சுருக்கமான கட்டளை, மற்ற கட்டளைகளை விட சுருக்கமானதா இருப்பதை நீங்க பார்க்கறீங்க. அதுல 7வது வசனத்துல இருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காது இருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணில் வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அவ்வளவுதான் அந்த கட்டளை. ஆனா சுருக்கமா இருக்குங்கிறதுக்காக அதுல ரொம்பவும் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. இது ரொம்ப விஷயங்கள் அடங்கி இருக்கிற கட்டளை. மற்ற கட்டளைகளைப் போலவே இந்த கட்டளையிலும் ஆழமான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த கட்டளையில நாங்க பார்த்தா ஒரு காரியம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டையும் பார்க்கலாம். என்ன தடை செய்யப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய நாமத்தை அவருடைய பெயரை வீணில் வழங்காதிருப்பாயாக. இன்னைக்கு இப்படி யாரும் பேசுறது இல்லை. வீணில் வழங்காதிருப்பாய், என்ன புரியக்கூடிய? வீணாக பயன்படுத்தாதே. கர்த்தருடைய நாமத்தை தவறான விதத்திலே பயன்படுத்தாமல் இருப்பாயாக. ஆனா அப்படி சொன்னது மட்டுமல்ல, ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. கண்டிப்போடு கர்த்தர் தம்முடைய நாமத்தை தவறாக பயன்படுத்துகிறவனை தண்டியாமல் விடார். எச்சரிக்கை மட்டுமல்ல, அதுல அழுத்தமாகவே சொல்லப்பட்டது, அவருடைய நாமத்தை தவறாக பயன்படுத்தினால் நீ அவரிடத்திலிருந்து தப்பவே முடியாது, நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். ஆனா இது நான் சொன்னது போல, இது ஒரு பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்கு. மேலிருந்த வாரியாக இதை பார்க்கிற பொழுது அதுல இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் நமக்கு புலப்படாது. உண்மையிலேயே இந்த கட்டளையை, இந்த கட்டளைகள் எல்லாமே தேவனுடைய சித்தத்தை சுருக்கமாக கொடுக்கின்றன. ஒழுக்க நியதி கட்டளைகள் அதையெல்லாம் சுருக்கமாக தெரிவிக்கின்றன. ஆனா இதற்குரிய விளக்கங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு முழு வேதமும் அவசியம். புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் இது பற்றி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டில். அதனால்தான் வேதத்தை ஆராய்ந்து படிக்கின்ற பொழுது, கேள்விகள் கேட்டு ஆராய்ந்து படிக்கிற பொழுது, இந்த கட்டளைகள் சொல்லுகின்ற காரியங்களை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம். இந்த வினாவிடை நூல் மிக மிக அவசியம். நாம கூட அது தமிழ்ல வெளியிட்டு இருக்கிறோம். அங்க அவங்கள சபை நடத்துறவங்களை கேட்டு வாங்கி கொள்ளலாம். கிறிஸ்தவ கோட்பாடுகள், வினாவிடை போதனைகள் அங்க இருக்கு. அது அதாவது வினாவிடைகளோட விளக்க உரை கொடுத்து அதுல இருக்கு. அதுல 10 கட்டளைகள் பகுதியில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஷோட கேரக்டிசம், அது சுருக்கமான, அது இவ்வளவு பெரிய புஸ்தகம், அதுக்கு விளக்கங்களோடு அது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல இதுக்கான விளக்கங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆராய்ந்து அப்படி படிக்க நாம இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு ஆண்டவர் தடை செய்கிற காரியத்தை நம்ம செய்யக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார். அப்படி தவறாக இதை மீறி நடக்கிற பொழுது நாம் அநிச்சயமாக அவரிடம் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். அவை கர்த்தருடைய பெயரை தவறான விதத்திலே பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தான காரியம் என்பதை இந்த கட்டளை நமக்கு தெரிவிக்கிறது. அதை நினைச்சு பார்க்கக்கூடாது, தவறா பயன்படுத்துவது. அதுதான் இந்த கட்டளை சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு தெரியணும், அதை பத்தி தெரியணும். என்ன கர்த்தருடைய நாமம்? பழைய ஏற்பாட்டு மக்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல மாட்டாங்க, யூத மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க. அவருடைய குணாதிசயங்களை அவரை சொல்லுவார்கள். ஆனா அவருடைய நாமம் என்று வருகிற பொழுது அதை எழுதக்கூட மாட்டார். அது யூத மக்களிடம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள் சரிங்களா. இதுல பார்ப்போம் யாத்திராகமம் 3:13 என்ன பார்க்கிறோம். மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று கேட்டான். அதற்கு தேவன் என்ன சொல்லுகிறார், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்று சொன்னார். இருக்கிறவராக இருக்கிறேன், I am who I am. அது தொடர்ந்து சொல்லுகிறார், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக, என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம், இதுவே என்னுடைய பெயருக்கு அர்த்தம். அது கர்த்தருடைய தனிப்பட்ட பெயர், பர்சனல் நேம். ஆகவே யூதர்கள் அதை ரொம்ப சீரியஸா எடுத்திருக்கிறார், சாதாரணமா எடுக்கல. ஆகவே அவருடைய பெயரை அவர்கள் சொல்ல மாட்டார்கள், ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டார்கள். அந்த அளவுக்கு தேவ பயம் அவர்களுக்கு இருந்தது. யாஹ்வே, யெகோவா, யாஹ்வேன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அதை எழுதுவாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இருக்கிறவனாக இருக்கிறேன், நான் எப்போதும் இருக்கிறேன், எனக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்பது அதற்கு அர்த்தம். அது கடவுள், அந்த நம்மை படைத்த ஆண்டவர் கர்த்தருடைய நிலையை குறித்து நமக்கு சொல்லுகிறது. இஸ் எ செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட், அவர் யாரும் படைத்ததில்லை, அவருக்கு மேலே யாரும் இல்லை, ஆரம்பமும் இல்லை அவருக்கு முடிவும் இல்லை சரிங்களா. சங்கீதம் 106 சில வசனங்களை பார்ப்போம். சங்கீதம் 106 அதில் 8வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். தன்னுடைய நாமத்தின் காரணமாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவர்களை அவர் ரட்சித்தார். அவருடைய வல்லமை, கர்த்தத்துவம், அவருடைய சிறப்புகள் எல்லாமே அவரை பற்றி சொல்லுகின்றன. படைப்பு அவரை பற்றி நமக்கு சொல்லுகிறது. அவருடைய கிரியைகள் எல்லாம் அவர் யார் என்பதை நமக்கு காட்டுகிறது. ஆகவே அவருடைய நாமம் என்பது யூதர்களை பொறுத்தவரையில் பெரிய விஷயம், சாதாரணமானதில்லை. நாம தான் பிள்ளைங்களுக்கு ஒன்னு யோசிக்காம பேர் வச்சிருந்தது, பேருக்கு ஏத்தபடி பெரிய இதெல்லாம் பேர்லாம் வச்சிருவோம், மோசே, தாவீது, சாலமோன். மனுஷனுடைய கனவு எவ்வளவு இருக்குன்னு பா. அப்ப அவன் தப்பு செஞ்சா ரெண்டு திட்டும் திட்டி அதே பேரை சொல்லி திட்டுற, நம்ம தான் பேரையும் வச்சிருக்கோம், மக்கு மோசே, புத்தி இல்லாத மோசே. அப்ப அது பேசாம வைக்காம இருந்திருக்கலாமா இல்லையா, வைக்காம இருந்திருக்கலாமா. அவன் பாவம் மோசே, அவர் எவ்வளவு பெரிய மனுஷர், அவர் பேர் எடுத்து பிள்ளைக்கு வச்சுட்டு அவன் தப்பு செய்யற நேரம் மோசைக்கும் திட்டு, இவளையும் மட்டும் பார்த்துட்டு மோசைக்கும் சேர்த்து திட்டு நடக்குதா இல்லையா. பேருங்கிறது யூதர்களை பொறுத்த அளவுல சாதாரணமா எடுக்கிறது, நம்ம மாதிரி அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் மனுஷ பெயரை அப்படின்னா கர்த்தருடைய பெயரை எவ்வளவு தூரம் பார்ப்பாங்க.
அப்ப இந்த கட்டளையில நம்ம பார்க்கிறோம், அவருடைய பெயரை நாம் உதாசீனப்படுத்த கூடாது, தவறான விதத்திலே பயன்படுத்த கூடாது என்று இருக்கிறது. அந்த தடை செய்யறது மட்டும் இல்லை, எப்பவுமே ஒரு தடையாக இருந்தால் அதுல பாசிட்டிவாகவும் ஒரு போதனை இருக்கு, எப்படி பயன்படுத்துகிறது என்பதையும் அது சொல்லும். முதல்ல இது தடை செய்கிறது, அவருடைய நாமத்தை வீணில் வழங்காதே, தவறாக பயன்படுத்தாதே. அர்த்தம், அவருடைய நாமத்தை தவறாக பயன்படுத்தாதே, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன், அவருடைய நாமம் அவர் யார் என்பதை சொல்லுகிற, நான் இருக்கிறவராக இருக்கிறேன், இறையாண்மை உள்ள தேவன், நீதி உள்ளவர், பரிசுத்தமானவர், பெரியவர், வல்லவர், சர்வ வல்லவராக இருக்கிறார், முழு ஞானவாணியாக இருக்கிறார், எல்லாரையும் விட பெரியவராக இருக்கிறார், இதெல்லாம் சொல்லுகிற அவரை நாம தவறாக பயன்படுத்துகிற பொழுது அவருடைய மகிமைக்கு பங்கம் வரும்படியாக நடந்து கொள்ளுகிறோம். அது ரொம்பவும் தவறானது. அவருடைய நாமத்தை தவறாக பயன்படுத்துவது என்று சொல்லுகிற பொழுது ஒரு அர்த்தமே இல்லாத விதத்தில் பயன்படுத்துவது, மிக சாதாரணமாக எடுத்துக் கொள்வது, தவறாக பயன்படுத்துவது, மதிப்பு குறைந்த விதத்தில் பயன்படுத்துவது, இது எல்லாத்தையும் அதை அடங்கும். ஆகவே கர்த்தருடைய நாமம் கர்த்தர் என்கிற பொழுது ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவ பயம் இருக்கும், தான் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் அந்த பரிசுத்தமான தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவம் அந்த விதத்தில் இல்லை, அதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார், அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது, ஆனா அந்த சீனாய் மலையடிவாரத்தில் இருந்த மக்கள் மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். அவர் பேரை சொல்லிக்க விருப்பமா இருக்கு, அவருடைய மக்களும் சொல்லிக்க விருப்பமா இருக்கு, ஆனா அவர் சொன்னபடி நடப்பது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது, அதான் பிரச்சனை. பேரை வச்சுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க ஆண்டவரே, ஆனா நாம நினைச்சு பாடி வாழ்றதுக்கு கொஞ்சம் பொறுத்து போங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தினுடைய பெயர் சொல்றாங்க இல்லையா, ஒரு 300 பேர் இருக்கிற கிராமம், ஒரு சபையை ஆரம்பிச்சு 5 மாறி எப்படி கொஞ்ச காலமாவது ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. அது நடத்துற நேரம் இருந்த ஆர்வம் அதெல்லாம் இருந்து போக போக ஒவ்வொருவருடைய இருதயமும் பாவ இருதயமா தான் இருக்கு, திருக்குள்ளதும் கேடு உள்ளதும். ஆகவே நான்கிறது அங்க எழும்புகிற பொழுது அதை அடக்கி அடக்கி ஒவ்வொருத்தரும் பார்த்து கொள்ளாததுனால அகங்காரம், ஆணவம், எரிச்சல், பொறாமை இதெல்லாம் தலை தூக்கி குழப்பத்தை ஏற்படுத்தி விடுது. பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுவான், ஏன்னா அவனுடைய அட்டகாசங்கள் அந்த ஊர்ல நடக்காம இருக்கிறதுக்கு சபை வருகிற பொழுது அவனுக்கு ஊழியக்காரர்களாக மாறி பிரச்சனையை கொண்டு வருவதனால சபை என்ன செய்யறது உண்டைகிறது. நம்ம அப்ப நம்ம இருதயத்தை கவனமா பாதுகாத்து வேதத்தை சரியாக படித்து தேவ பயபக்தியோடு இருந்தா இந்த அசிங்கமான நடவடிக்கைகள் வராது, எழும்புறதுக்கு கட்டுப்பாடு போடுறோம். ஆனா அதுக்கு இடம் கொடுப்பதனால மனிதன் பாவத்தை செய்கிறார், பாவத்தை செய்கிற பொழுது அவருடைய வார்த்தையை மறந்து விடுகிறார். 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், கொரிந்து சபைக்கு எழுந்துகிற பொழுது, உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், அதாவது சபை, அது தேவனுடைய வீடாக இருக்கிறது, சபை தேவனுடைய வீடாக இருக்கிறது, அந்த தேவனுடைய வீடாக வீட்டை அழிக்கிறவனை நான் அழிக்காமல் விட மாட்டேன். If you destroy the temple of God, I will destroy you. இந்த இதுல சொன்ன தேவனுடைய ஆலயத்தை நீ அழிக்க முனைந்தால் உன்னை நான் அழிக்காமல் விட மாட்டேன், அழிப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா சபை உடைக்கிறது ரொம்ப தேங்காய் உடைக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் கூட குறைவா இருக்கா இல்லையா, சபை உடைக்கிறது
அதுக்கே ரெண்டு அடி போட்டாலும் அசையாது, சில நேரம் பெரிய அடியா முன்னாள் போடும் தேங்காவடி. ஆனா சபை உடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாசு. ஏன் அப்படி செய்யறான்? அப்போ எழுதி வச்சிருக்குதே, தேவனுடைய வீடாக இருக்கிறது, அதை நீ அழிப்பாயானால் உன்னை நான் அழிப்பேன். நடுவு சொல்லியிருக்க உடைப்பதற்காகவும் சபை இருக்குது. இயேசு சொல்றார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களும் அதை மீறுவதில்லை. அப்ப இயேசு, நான் இருக்கிறவரே இருக்கிறேன் என்று சொல்லுகிற இயேசு கட்டுகின்ற சபையை உடைக்கிறதுக்கு அவர் பேர்லயே ஒருத்தன் கிளம்பி இருக்கிறான். இவ்வளவு பெரிய அயோக்கியதனமா நினைச்சு பார்க்க முடியாத மனுஷன் செஞ்சிருந்தானே, ஏன் செய்யறான்? பாவம், வேற ஒண்ணுமே பாவம் தான் செய்ய வைக்கும். ஒரு நாளும் செய்யக்கூடாத காரியம், நீ அழிந்து போவாய். மக்கள் பார்த்து சிரிக்கும்படியாக, மற்றவர்கள் பார்த்து அவரை நிந்தனை செய்யும்படியாக, சுவாசி என்ற பெயரிலே அவர் பெயரை சூட்டி கொண்டு சபை உடைக்கிறார். ஒழுங்காக முடியுமா? அப்படி இருக்க முடியும். நீங்களே சொல்றேன், எப்படிங்க அவன் அப்பா நடக்கிறான், பண பிரச்சனை அது இது, ஓகே, அதை சபையில் அமைதியாக இருந்து அதை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்ய உழைப்பது அல்ல அதுக்கு வழி. ஜெபம் பண்ணணும், ரொம்ப நாட்கள் ஜெபம் பண்ணணும், பொறுமையோடு பேசி பார்க்கணும். நடவடிக்கைகள், திருத்த நடவடிக்கைகள் கோபத்தோடு இல்லை, அன்பின் அடிப்படையில் அதை வாரத்தோடு செய்ய பார்க்கணும். ஆண்டவருடைய சபை என்பது சாதாரணமானது அல்ல. நான் சபையை கட்டுவேன், அது உங்களுடையதா? ரொம்ப பேருக்கு பிரச்சனை தான், என்னன்னு யாருடையது சபைங்கிறதுல ஆங்கிலம் தெரியுது. யாருடையது சபை? இயேசுடையது சபை. நம்மெல்லாம் வெறும் கருவிகள், வெறும் கருவிகள். அந்த ஊழியத்தில் ஈடுபடும்படியாக அவர் அனுமதி கொடுத்திருந்தார். அது ஒரு பெரிய காரியமா பார்த்து தேவ பயத்தோடு ஈடுபட வேண்டியவர்கள். நம்முடையது அல்ல சபை, கர்த்தருடையது. அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கம். நம்முடைய காலையில் எழும்பின உடனே கத்தி எடுத்து இந்த விரலை இன்னைக்கு வெட்டிக்கிறேன், ரெண்டு மணி நேரம் செய்து அந்த விரலை வெட்டிக்கிறேன், இல்லை இங்க குத்திக்கு வேணும் குத்திட்டு இருக்கிறீங்களா? ஒருத்தன் தான் செய்வான், வைத்தியகார ஆஸ்பத்திரி என்ன அறிவு இல்லை, வேத ஞானம் இல்லை, கொஞ்சம் இருந்தாலும் கூட உன்னுடைய அசிங்கங்கள், உன்னுடைய இருதயத்தின் பாவங்கள் மேலோங்கி நிற்பதனாலே. பவுல் ரோமர் 8வது அதிகாரத்தில் எல்லாம் சொல்லுகிறது போல, ஆவியின் புத்திரர்களாக ஆவியின் வழியின்படி நடக்காமல் சரீர இச்சைகளின்படி மாம்சத்தின் பிரகாரமாக நடப்பதனாலே நீ சபையை உடைக்கிறாய். வேற எதுவும் காரணமே சொல்ல முடியாது. உடைக்கிறவன் எப்பவுமே பெரிய நீதிமான் மாதிரி தான் சொல்லுவான் இல்லையா? ஆண்டவர் உடைக்காதுன்னு தான் சொல்லியிருக்க, சரிப்படுத்து உடைக்காதே, சரிப்படுத்து உடைக்காதே. யாருடையது அதை என்று யோசித்திருப்பார்? ரொம்ப மோசமா இருந்தா அமைதியா விலகலாம். போற நேரம் கதவை எட்டி உதைக்காம போறதுக்கு முந்தி ஒரு ரெண்டு பேர் மூக்கியாக உடைச்சிட்டு போகும்னு பார்க்காம சும்மா போனா நல்லா இருக்காது என்று அதை பத்தி 10 பேருக்கு கேவலமா எழுதி லெட்டர் போடாம இமெயில் போடாம இதெல்லாம் ஒன்னா செய்கிற பொழுது என்ன தெரிய வருது? நீ நீதிமான்னு தெரிய வரல, எவ்வளவு மோசமான அயோக்கியங்கிறதுதான் தெரிய வருது. இயேசு பேர்ல இருந்து அயோக்கியத்தனம் செய்யறதா? அது அயோக்கியத்தனம். அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனம் தான், அதை கொஞ்சம் பரிசுத்தமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாவத்துல பரிசுத்தமான பாவம் இருக்கா? எங்கயா பார்த்துருக்கீங்களா? காட்டுங்க, நான் தெரிஞ்சுக்கலாம். பாவம் பாவம் தான் ஐயா. விசுவாசி செஞ்சாலும் பாவம், அவிசுவாசி செஞ்சாலும் பாவம். பாவம் செய்யாதே செய்ய நினைக்காதேன்னு தான் ஆண்டவர் சொல்றார். பாவத்துக்கு நம்ம நியாயப்படுத்த முடியாது, அது எவன் செஞ்சாலும் பாவம் தான், அயோக்கியதனம் தான். கிறிஸ்தன் அது செய்கிற பொழுது மூன்றாவது கட்டளையை உடைக்கிறாய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என்னுடைய நாமத்தை நீ வீணில் மடங்குகிறாய், என்னுடைய சபையில் கையை வைத்து விட்டாய். ரொம்ப தப்பு செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு அதிகாரம் மன்னிப்பு கேட்டு திருந்து பொறுமையாக நடந்து உடைக்காதே. அது அவருடைய சபை. 300 பேர் இருக்கிற கிராமத்துல ஒன்னா இருந்தது, 4 ஆயிடுச்சுன்னா கிராமத்தை நான் பார்த்துட்டு என்ன சொல்லுவான், ஒத்துமையாவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. எங்கயாவது ஊர்ல இந்து கோயில் கட்டுறாங்க, போட்டி போட்டு கடை கோயில் கட்டிருக்கிறாங்களா, கட்டிருக்கிறாங்களா இல்ல, கட்டிருக்கிறாங்களா இல்ல, கடமாடா சிவன் கோவில் கோயில் இருக்கும், புள்ளியாருக்கு கோயில் வைப்பாங்க, சாமி அப்ப ரெண்டையும் கும்பிட்டுருக்கான், முருகன் கட்டுவாங்க, காளி குரு கோயில் இருப்பான், ஆனா போட்டி போட்டு கடமனை. நாம தான் ஒரே தெருவுல 10 சபை வைக்கிறது, கீரைக்கடைக்கு எதிர்கடை போடக்கூடாதுன்னு கூட ஒரு பழமொழி இருப்பா. கீரைக்கடைக்கு எதிர்கடை போடக்கூடாதுன்னு பழமொழி இருக்கா இல்லையா? அப்போ என்ன ஊருக்காரனுக்கு பிரச்சனையா இருக்கும், போட்ட உடனே பம்பு வந்துருமா இல்லையா, எங்க கொண்டு போயிடும். ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லிருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே செய்யலாமா? கிறிஸ்தவனுக்கு தானே புத்தி கூட வந்திருக்குன்னு நம்ம சொல்றோம், ஆனா கிறிஸ்தவன் அவிசுவாசியை விட மோசமா இருக்கிறானே. கீரைக்கடைக்கு எதிர்கடை போடாதுன்னா 25 கீரைக்கடைய ஒரே தெருவில் போடுறவன் என்ன செய்ய? அவிசுவாசிகிட்ட போய் சொன்னா இயேசு கிட்ட வந்து, சரி எந்த இயேசு கிட்ட வர்றது, இந்த 25 கடை போட்டு வச்சிருக்கீங்களா, இது எது உண்மையான இயேசுன்னு கேப்பானா? எவன் உண்மையானவே கேப்பானா இல்லையா? அவன் ஏன் நம்ம இப்ப ஏன்னு சொல்ற வேதம் ஒண்ணு சொல்லுது, நம்ம ஒண்ணு சொல்றோம், செஞ்சிட்டு போறோமா இல்லையா? ரொம்ப லேசா சொல்றாங்க, தப்பான சபைங்க அவ அப்படின்னு உடனே என்ன சொன்னேன், நம்ம இங்கே சொல்றது தப்பு, தப்பான சபை இல்லைன்னு சொல்லல, தப்பான சபைகள். அப்ப என்ன சொல்ற தப்பான சபைகள், அது நம்ம பத்தியும் சொல்றது, என்ன சொல்றேமா, நான் மகா யோக்கியமானவன் அப்படிங்களா, எதிர்மறையா வந்துருந்தா பாசிட்டிவா வந்துருக்கும், அப்ப அப்படி தப்பானவன் சொல்றேன், நான் மகா யோக்கியமான ஆலயத்துக்கு 2 பேர் ஆராதனை செய்ய போனாங்க, அப்ப அந்த பரிசையும் போய் என்ன சொல்றேன், ஆண்டவரே என்ன என்னதான் உங்களுக்கு தெரியுமே, நான் பத்துக்கட்டில ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறேன், அவனை போல இல்ல, சும்மா இருக்க முடியாது, வாயிருக்க, அவனை போல இல்ல, அவனை போல நான் குடும்பக்காரன் அல்ல, நம்ம மகா யோக்கியன்னு நினைச்சுக்கிறது, அது நான்கிற அகந்தை போச்சு பாக்கணுமா இல்லையா? அதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வர, என்னடா சப்ஜெக்ட் எப்படி எங்கேயோ போயிட்டு இல்ல, ஆண்டவர் பேரை வீணியில் பயன்படுத்துகிறோம். என்ன கிறிஸ்தவங்க பார்ப்போம், சும்மா பார்த்து ஒரு ஊர்காரனை பிடிச்சி, ஒரு இந்து விவசாயியோ யாரோ பிடிச்சி, அந்த கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களே அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒருத்தன் பிடிச்சி கேட்பாரு. ஆமாப்பா, சபை வச்சிருந்த 10 வச்சிருப்பாங்க, ஏன் 10 வச்சிருக்கானே தெரியாது, இந்த ஒண்ணு அந்த ஒண்ணு இருக்குது அந்த ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க, வேற என்ன சண்டை போட்டுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, ரொம்ப ஏமாத்து பண்றாங்க, ஜோகம் கொடுக்குறேன் அது விட்டுனேன், நான் தான் போயிட்டு வந்துருக்கேன், ஒண்ணுமே நடக்கல, அதான் போறதே இல்லை. அப்போ அப்போ அவங்க போய் கேட்டுப்பாங்க, ஐயோ எனக்கு அப்ப போறதுக்கு பயமா இருக்கு, ஏன்னா அங்க ஆண்டவர் இருக்கிறார், போகாம இருக்கிற காரணமே அந்த பரிசுத்தத்துல நான் அழிஞ்சு போயிருக்கணும்னு ஒரு பயம் இருக்கு, அந்த ஆண்டவர் எங்க யாதோத்தி சொல்லி இருக்கானா இலங்கையில ஊர்ல சொல்றானா? சரி, அப்ப இது அவன் சொல்றதுல இருந்து நம்ம அவனுக்கு என்ன அந்த இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்றவருக்கு என்ன பேர் வாங்கி கொடுத்துருக்கிறோம்? கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கோம். கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கிறோமா இல்லையா? என்ன சொல்லுவான் பாஸ்டர் என்ன வாங்க போது எங்க ஊருக்கு வந்து ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் வந்துட்டு போனா எனக்கு முன்னாடி பிள்ளைங்க சாப்பிட இல்லை அதெல்லாம் யார் பார்க்கு? சரி, ஒரு இடத்துல இருந்து வந்தா ஏனி வரக்கூடாது, ஒத்துமையா இருக்க மாட்டான். சரி, சத்தியம் ரொம்ப வேறுபாடு, அசத்தியம் ரொம்ப மோசமானதுன்னா சேர முடியாதுதான். ஆனா ஒரே சத்தியத்தை வச்சுட்டு சண்டை போட்டு இருந்த அப்ப நான் என்ன செய்யறது? என்ன பிச்சு பிச்சு ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிட்டு இருக்க முடியுமா? இல்ல அங்க போனீங்களா எங்க இருக்க நீங்க வரல? ஆண்டவர் எவ்வளவு இடபேர் வாங்கி வச்சிருக்க, என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதே. இதெல்லாம் வீணில் வழங்குகிறதுக்கான உதாரணம். என்னென்ன விதத்துல வீணில் வழங்குகிறோம் அப்படின்னு பாரு. ரொம்ப ரொம்ப மோசம். சில வெப்சைட் இருக்குது, அதாவது இந்துக்கள் ஆண்டவர் அறியாத மக்கள் கிறிஸ்தவர்களை பத்தி இருக்கிறது. கொஞ்சம் ஒழுங்கான வைங்க, நான் வாசிச்சிருக்கிறேன். சில நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா என்னால அதை எதிர்ப்பு சொல்ல முடியல. உண்மைதான், பட அவிசுவாசி நம்ம எப்படி பார்க்கிறான் அப்படின்னு. அவிசுவாசிக்கு நம்மளை பற்றி ஒரு கெட்ட பேர் வாங்க ஏமாத்துக்காரங்க. ஏசு பேரை சொல்லி அது செய்யணும் இது செய்யணும்னு பொய் சொல்லுவாங்க. ஒருத்தனோட ஒருத்தன் ஒத்துமையாவே நடந்துக்க மாட்டாங்க. எழுதிச்சிருக்கோம், போனா நம்ம பாக்கெட்ல பணம் இல்லாம போகணும், இல்லாட்டி எடுத்துருவாங்க. எழுதி வச்சிருக்கா இல்ல சொல்லாம், ஏன்தான் காணிக்கையே கேட்கிறாங்கன்னு தெரியல. அதே ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்குகிறோம். வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய நாமத்தை நீ வீணிலே வழங்காதாயாக. என்ன அவருடைய நாமம் அவரை குறிக்கின்றது. அவர் பெயர் சொல்லுகிற பொழுது அவர் பெயரை இருக்கிறவனாக காட்டிக்கிற பொழுது ரொம்ப தப்பு. சாதாரணமா வாழ்க்கையிலையும் அப்படி பாக்குறது உண்டு. சில பேர் வந்து கூட்டத்துல பாத்துட்டீங்க, என எல்லார் முகத்தையும் அப்படியே புடிச்சு 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 படம் புடிச்சு வச்சுக்கிட்டு நினைவுபடுத்துகிற அளவுக்கு நான் வித்தையெல்லாம் தெரியாது இல்லையா? சில முகங்கள் பதிஞ்சிடும், சில முகங்கள் பதியாது. சில பேர்கள் பதிஞ்சிடும், முகம் தெரியாம அடுத்தவரை பார்க்கிற பொழுது தெரியும், பேசிக்கலாம். ஆனா ஒருத்தரம் கூட்டத்துல டிராபிக் ஹலோ சொல்லிட்டு அப்புறம் போய் என்னோட கூட பிறந்த ஆறுகள் நண்பர் மாதிரி ஆட்டிய சொல்லிடுவோம். அது மற்றவனுடைய பெயரை நீங்கள் வழங்குவது. கூட்டத்துல பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கேன், அதோட நிறுத்திக்கணும். அவரை எனக்கு நல்லா அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னா தாத்து உண்மையா ஃப்ரெண்டா இருந்ததான் சொல்லலாம். எந்த அளவுக்கு அவரோடு பழகி இருக்கிறார், எந்த அளவுக்கு அவரை பற்றி உனக்கு தெரியும், அவருக்கு உண்மை தெரியும், இதெல்லாம் இருக்குது. அப்ப சாதாரண மனித உறவுலயே எவ்வளவு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பெயரை நாம் வீணில் வழங்கக்கூடாது, தவறா பயன்படுத்தக்கூடாது. இந்த தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமான சில காரியங்களை பார்ப்போம். எப்படி தவறா யூஸ் பண்ணிருக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டுல இருக்கு ஆண்டவருடைய பெயரை தவறா யூஸ் பண்ணி இருக்கிறது. அதாவது சோசரி என்ற ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதை ஒரு பெயர் விரட்டுவதற்கு, இல்லாவிட்டு ஒரு நோய் தீர்ப்பதற்கு அவருடைய பெயரை பயன்படுத்தி அதை செய்வது. ஆண்டவருடைய பெயரிலே சொல்லுகிறேன், பிசாசு விட்டு போக வேண்டும். மலையைப்பாடு ஆண்டவர் தெரியாதவனு செஞ்சிருக்கிறான். இப்ப தீர்க்க தரிசிகள் செய்திருக்கிறாங்க. தீர்க்க தரிசிகள் ஆண்டவனாலே நேரடியாக அழைக்கப்பட்டவர்கள், சன்ஸ் ஆஃப் காட் என்று தேவன் புத்திரர் வந்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். எலியா, எலிசா, எரேமியா, எசேக்கியேல் இவங்கெல்லாம் தீர்க்க தரிசி. அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. நாம நாமளே தீர்க்க தரிசியா நியமிச்சுக்க முடியாது. நம்ம பேர் சுவிசேஷம் சொல்றோம், இயேசு பேர் எடுத்துட்டு இயேசு பெயரிலே சொல்லுகிறேன், உன்னுடைய புசாசு இன்று உன்னை விட்டு போகட்டும்னு பெரிய அப்போஸ்தலை மாதிரி சொல்லியிருக்கு. அப்போஸ்தலனுக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டிருந்தது நம்ம யாருக்கும் கொடுக்கப்படுது. இந்த காலத்துல இல்லையா அப்போஸ்தலர், பன்னெண்டு பேர் தான் அப்போஸ்தலர். அவர்களை வைத்து சபை அமைக்கப்பட்ட இன்று அப்போஸ்தலர்கள் இல்லை. ஒரு பாஸ்டரோ ஒரு காஸ்போ சொல்றவனோ இயேசு பெயரில் பெயே நீ போன்னு சொல்ல முடியாது. செய்தா என்ன செய்தாய்? மூன்றாவது கட்டளை தவறாக பயன், அவருடைய பெயரை வீணில் வணங்குகிறாய். அதுக்கு பேர் சோசரி. எழுதி வச்சீங்க உபாகமம் 18:10-14 வரை அந்த உதாரணம் கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி விச் கிராஃப்ட் அந்த பிராக்டிஸ் எல்லாம் செய்யக்கூடாது, இயேசு பேர்ல கூட செய்யக்கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 19:13-17 அங்கேயும் அதற்கான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் செய்வது பெரிய தவறு. இந்த மாயக்காரன் விபத்தக்காரன சீமோன் பேதுரெல்லாம் செய்யறத பார்த்துட்டு தானும் செய்ய பரிசுத்தாவி பணம் கொடுத்து வாங்க பார்த்தான். அப்போஸ்தல நடவடிக்கையில வாசி பேதுரான திட்டி அழிந்து போய் விடுவாய், வணங்கிருப்பு சொல்லியிருக்க. செய்ய முடியாது, இன்னைக்கு யாரும் செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த மாதிரி சுவிசேஷகன் போய் பெரிய கூட்டம் எல்லாம் நடத்தி மேடையில உன் பேய் நியாய்க்கு போயிடும் தள்ளி விடுறது, இயேசு பேரை சொல்லி செய்யறதுன்னா சுத்த அயோக்கியத்தரும், அதுக்கு இடமே இல்லை. செய்யறதுக்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அது பொய். அது மூன்றாம் கட்டளை தவறாக பயன்படுத்துவது. இயேசு பேர்ல போய் பேய் போயணும்னு சொல்ற ஒரு ஃபார்முலா தான் வேதத்துல எழுதி வைக்கப்படுது. இயேசுவுக்கு அதை செய்ய முடியும், மனுஷே செய்ய முடியாது. அடுத்தது இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய பெயரை பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லி பயன்படுத்த உள்ளார். பழைய ஏற்பாட்டில் போலி தீர்க்க தரிசிகள் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு அந்த இதை யூஸ் பண்ணாம தீர்க்க தரிசிகள் யூஸ் பண்ணாங்க. ஆண்டவரால் எழுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகள் மற்றவர்கள் அதை செய்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை அழித்தார். பழைய ஏற்பாட்டில் அப்படி ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் போலியான தீர்க்க தரிசிகள் அப்படி யூஸ் பண்ணா நீ மூன்றாவது கட்டளையை தவறாக பயன்படுத்துகிறோம். எரேமியா 14:14 ஒரு வசனங்களை பார்ப்போம். எரேமியா தீர்க்க தரிசனம் 14:15 சொல்லுகிறது. ஆதலால் நான் அனுப்பாதிருந்த போதும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்க தரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். அவர் அனுப்புனவரா இல்ல, நான் அனுப்பப்படாத போதும் என்னுடைய நாமத்தை கொண்டு நீ செய்திருக்கிறாய், அப்ப நீ பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிவாய். அவருடைய பெயரை பயன்படுத்தி இப்படி போலியாக நடந்து கொள்வது மூன்றாவது கட்டளை சொல்லி இருப்பது போல அழிவை கொண்டு வரும். அவர் சும்மா விட மாட்டார். இனி ஓத் எழுகிறது, அதாவது நான் உன்னை சொல்லி உண்மையாகவே சொல்லி இயேசுவின் பெயரிலே நான் சொல்லுவது உண்மை. கோர்ட்டுக்கெல்லாம் போனா எடுப்போம் இல்லையா. வாழ்ந்தவர் பெயரை பயன்படுத்தி
உண்மை இல்லாதத சொல்லி உண்மையானதாக நிரூபிக்க பார்ப்பது மூன்றாவது கட்டளைக்கு எதிரானது, அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்துவது. பொய் சொல்றோம், அது தவறாக பயன்படுத்துகிறோம். உண்மையைத்தான் சொல்லணும், வேற சொல்வது உண்மையா இருக்கும், திருத்து சொல்லக்கூடாது, மாத்தி சொல்லக்கூடாது, அப்படியே இருக்கும். சில நேரங்களில் ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறதுனால வாய் இருக்கிறதுக்காக பேசக்கூடாது. யாக்கோபதான் சொல்லிருக்க, வாய் ஒழுங்கா இல்லாதவன், தேவ பக்தி இல்லாதவன், அவன் ரட்சிக்கப்படலைன்னு மத்தேயு 5:33-37 வரையும் வாசித்து பாரு. பரலோகத்தின் பெயரிலும் ஆண்டவனுடைய பெயரிலும் நீ சொல்லாதே, ஆண்டவர் உன்னை சும்மா விட மாட்டார். ஆண்டவர் அந்த தெளிவான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். பேசாம இருக்கிறது நல்லது, உண்மையா இருந்தாலும் சொல்லணும்ங்கிற அவசியம் இல்ல, சொல்ல வேண்டியவர்கள் தான் சொல்லணும். சொல்ல வேண்டிய இடம்னு இருக்கு, அமைதி காக்க பழகும். காதல விழுகிறதெல்லாம் ரொம்ப விஷயங்கள் காதல விழுகும், அதெல்லாம் எல்லாரும் சொல்லணும்னா அவசியம் இல்லை, சொல்லணும்னு அவசியம் இல்லை. மூன்றாவது கட்டல உண்மையிலேயே நம்ம நாக்குக்கு தடை போடுது. ஆண்டவருடைய பெயரிலே தவறாக பயன்படுத்தாதேன்னு சொல்ற நேரம் நம்ம நாக்குக்கே தடை போடுது. அதாவது பேசுவதை சிந்தித்து கவனத்தோடு பேசு என்று சொல்லுகிறது. உடம்புக்குள்ள போவது அல்ல உன்னை கெடுப்பது, உனக்கு உள்ளிருப்பது உன்னை கெடுக்கிறது, உன்னுடைய இருதயம். அப்ப அந்த இருதயம் மோசமானதாக இருப்பதனால அதுக்கு தீனி போடக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை தவறாக பயன்படுத்தாதே என்று சொல்லுகிற பொழுது அதை என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? ஆண்டவருடைய நாமத்தின் மூலம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னை வெளிப்படுத்துகிறார். மோசேக்கு சொன்னார், நீ போய் இருக்கிறவரே இருக்கிறேன், அவர் போய் சொல்லு என்று சொன்னார். தன்னை அவர் ஏற்பவனுக்கு பார்வனுக்கு வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய பெயரின் மூலமாக. அதுதான் ஆண்டவர் செய்கிறார். அவர் தன்னுடைய பெயரின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவதனாலே அவருடைய பெயரை தேவ பக்தியோடு நம்ம பயன்படுத்துறோம். எதெல்லாம் அவருடைய பெயர் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் நாம் பரிசுத்தத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனையில், நம்முடைய தியானத்தில், நம்முடைய வார்த்தைகளில், நம்முடைய எழுத்துக்களில், நம்முடைய நடத்தைகளில், மற்றவர்களோடு பேசுகிற பொழுது, இது எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு எந்த விதமான களங்கமும் வந்துவிடாதபடி நாம் பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது கட்டளை ஆண்டவருடைய நாமத்தை தவறாக பயன்படுத்தாதே என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இயேசுவினுடைய பெயரை வைத்துக் கொண்டு சகல விதத்திலும் அவருக்கு களங்கம் ஏற்படுத்தாமல் இருக்கணும்ங்கறதுதான் அது சொல்லு. அப்ப அந்த கட்டல தொடாத பகுதி இருக்குதா? நம்ம சிந்தனை சுத்தமாக இருக்க, மற்றவர்களை பார்க்கிற பார்வை சுத்தமாக இருக்க வேண்டும். அவர்களை பற்றிய எண்ணங்கள், அவர்களை பற்றிய பேச்சுக்கள் சுத்தமாக இருக்க, நம்முடைய நடத்தை நேர்மையானதாக, நீதியானதாக, பரிசுத்தமானதாக இருக்க, நமக்கு விசேஷமான விதத்தில் ஆண்டவர் நம்ம பயன்படுத்தினால், அதாவது பிரசங்கியாகவோ விசேஷம் சொல்லுகிறவனாகவோ சபை ஊழியக்காரனாகவோ பயன்படுத்தினால் அது ஒரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்பதனால இன்னும் மேலும் பயபக்தியோடு தேவ பக்தியோடு நடக்கும். ஏன் அப்படி செய்வதன் மூலம் ஆண்டவருடைய பெயரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதனாலே கெட்ட பெயர் வாங்கி வச்சிருந்தார்.
இந்தியாவில் சில சிஎஸ்ஐ சபைகள்ல பிஷப்ஸ் எல்லாம் ஜெயில இருக்காங்க. அதான் இருக்கிற இடம். அப்ப ஊர்ல உள்ளவங்கலாம் என்ன சொல்றான், நீங்க எல்லாம் திருட்டு பயங்க, ஏன் ஜெயில இருக்காங்க, பணத்தை கொள்ளையடித்து தவறான தொடர்புகள் இருந்து எவ்வளவு மோசம். வாய்ஸ்வாசி என்ன சொல்றான், சபையை பார்த்து ஆண்டவரை பார்த்து இவங்களே திருந்தி வாழ்றதுக்கு இவங்க சாமி உதவி செய்யாத நேரம் நம்ம கிட்ட வந்து என்னங்க சொல்றது. மூன்றாவது கட்டளை இவரும் சொல்லுது, ஆண்டவருடைய நாமத்தை நீ வீணில் வழங்காதே, அப்படி செய்வாயானால் அவனை நான் தண்டியாமல் விடமாட்டேன், அவனை நான் தண்டியாமல் விடமாட்டேன். சரி, இப்ப ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்காமல் இருப்பதை பத்தி குறிப்பா சில முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன். பிராக்டிக்கலா நடைமுறையில எப்படி இருக்கிறது, ஆண்டவருடைய நாமத்தை தவறாக பயன்படுத்தாமல் இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், எத்தனை பேர் உண்மையா கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு எனக்கு தெரியாது, உண்மையான விசுவாசிகளா இருப்பவர்கள் அவங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் முதலாவது ஆண்டவரை பற்றி தவறான எண்ணங்கள் உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடாது. அதாவது வேதம் ஆண்டவரை பற்றி வெளிப்படுத்துகிறது, அதுக்கு பேரே வெளிப்படுத்தல். அவரை பற்றி சொல்லுகின்ற ஒரே நூல் இது. அவரை பற்றி முழுதாக தெரிந்து கொள்வதற்கு இந்த நூல் மட்டும் இருக்கு. ஆகவே இந்த நூலில் சொல்லப்படாத விதத்துல அவரை பற்றிய எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. அவரை பத்தி தவறான எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. அவரை எந்த விதத்துல வேதம் சொல்லுகிறதோ அந்த விதத்துல மட்டும்தான் அவரை நம்ம பார்க்கணும், வேற விதத்துல பார்க்கக்கூடாது. ஆண்டவரை பற்றி சரியான எண்ணங்கள், அவர் வெளிப்படுத்தி இருக்கிற விதமாக சரியான எண்ணங்கள் இருக்கணும்னா வேதம் படிக்காம இருக்க முடியாது. அவங்க வேதம் தெரியாது, வேதம் தெரியாது, வேதம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எக்ஸ்கியூஸ் எல்லாம் அவர்கிட்ட சரி வராது. நீங்க வாசி பயத்தோட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கண்ணீரோடு தொடர்ந்து 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 வாசிக்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நீங்க வாசி பாருங்க. அப்ப எப்படி ஆண்டவரை பற்றி சரியான சத்தியங்களை நாம் நம்புவது, நாம வேதத்தை நல்லா படிங்க, அது ஒவ்வொருவருடைய பொறுப்பும். உங்க கையில இருக்குது தமிழ் வேதம், நல்லா படிக்க, சோம்பேறித்தனம் இருந்தா அதை படிக்க முடியாது. அவரை பற்றி தெரிந்து கொண்டு அவரோடு அதிகமாக ஒரு நல்ல உறவு இருக்கணும்னு படிச்சுதான் தீரணும். ஏன்னா அந்த வேதத்தின் மூலமாக மட்டும்தான் அவர் பேசுகிறார். நீங்க இருக்கிற சபையில வேதத்துக்கு மதிப்பு இல்லாம அதுக்கு குறைவான இடம் கொடுக்கப்படுமானால் அதுல நீங்க எடுக்கூடாது, உடைக்க கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, கதவை உடைச்சிட்டு போக கூடாது, அமைதியா போகணும். சத்தியம் சொல்லப்படுகிற இடத்துல நம்ம இருக்கணும். ஏ சத்தியம் இருக்கிற இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே வேதம் நீங்க படிக்கணும். வேதத்தை தெளிவாக விளக்கப்படுத்த கொடுக்கின்ற போதனைகளை மட்டுமே கேட்கணும், வேற எதுவும் காது கொடுக்க கூடாது. வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை படிக்கணும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வேத சத்தியங்களை வேதமாக கொடுக்கப்படுகிறது மட்டுமே காது கொடுத்து கேட்கணும். ரொம்ப அவசியம். மலேசியாவில் வருவதற்கு முன்பு மூன்று நாள் அந்த பிரசங்கம் பண்ண ஒரு லேடி வந்து என்னோட பேசி ஆண்டவரே பாஸ்டர் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா, என்ன எங்க சபையில வந்து ரீசெண்டா ஒருத்தர் பிரிச்சு பண்ணாரு, ஆனா அவர் சொன்னது சரியாவே பண்ணலையே, அவ என்னதான் சொன்னார்னு கேட்டு. அப்ப அது ஒரு தவறான பிரசங்கம். அப்ப அதை எனக்கு படுத்து நான் அந்த பாஸ்டர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், அவர் தான் அவரை போட்டாரு, ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறார். பாருங்க, ஒரு சபையில தவறான போதனைகளுக்கு இடம் கொடுக்கிற ஒரு பாஸ்டர் பாஸ்டரா இருப்பானா? தப்பு. ஆடு அதை கண்டுபிடிச்சிருச்சு, ஒரு ஆத்மா அதை கண்டுபிடிச்சிருச்சு. இந்த இடம் பரிசுத்தமான இடம், சுத்தமானது மட்டும்தான் போகணும். இங்க இதை தவறான பயன்படுத்தினா ஆத்மாக்களுக்கு ஆபத்து. சரி, மோசமான ஒரு வைத்தியர்கிட்ட நம்ம போவோமா? டாக்டர்கிட்ட போவோமா? சும்மா ஊசிய குத்தி இருக்கிற உயிரி இல்லாமல், தவறான மருந்தை கொடுத்து புதுசா வியாதியை வாங்கிட்டு வந்து. கொஞ்ச காலம் ஒரு இருமல் இருந்தது, போக மாட்டேன்னு ரெண்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தும் போகல. ஆனா இது ஒண்ணும் கேக்குது இல்லையே, டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்தேன், நீ என்ன செய்யறது? ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணும். ஏன்னா அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியல. பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து எல்லாம் ஒழுங்கா இருக்கு. அப்ப நான் கேட்பேன், அவர் கிறிஸ்டியன் டாக்டர், நல்ல ஃப்ரெண்ட், ஏன் போகணும், ஏன் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புறேன், ஸ்பெஷலிஸ்ட் கூட பணம் கேட்பானே. அப்ப அவர் சொல்லி இதுக்கு எல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்குது. அதனால போனா அவர் பார்த்து தெரிஞ்ச அறிவின்படி கொடுக்கலாம். இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சும்மா போயிட்டு டாக்டர் சொல்றான்னு வாங்கி மாத்திரையும் ஊசியை குடுத்துக்கிட்டா ஆபத்து. அப்ப அதுல நம்ம கவனமா இருப்போம். ஆனா ஆண்டவர் ஊழியக்காரன் வர்றவங்க ஒவ்வொருத்தனையும் நம்ம கேட்டு 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 இடம் கொடுத்துட்டு இருக்கிறதா? எப்படி தெரியும் இவங்க உங்களுக்கு ஊழியக்காரன்ட்டு? பழைய ஏற்பாடுலயும் ஏமாத்தி இருக்கிறாங்களே போலி தீர்க்க தரிசிகள் போய். வேதியர்களை போல அவர்கள் சொல்லுவதை வேதத்தை வைத்து ஆராய்ந்து பாருங்கள். வேதத்திலிருந்து சொல்லுகிறார்களான ஆராய்ந்து பாருங்கள் சொன்னா நீங்க என்ன செஞ்சிருங்க? எல்லாம் எவன் சொன்னாலும் சரி, அது தேவனுடைய வார்த்தையை பொய்யா கேட்டு ஏமாந்து போறோம். அவன் என்ன செஞ்சான்? காதுல கையில காத்துல இருக்கெல்லாம் புடுங்கிட்டு விட்டுட்டு போயிருவான். நம்ம தவியே தாரவார்த்து கொடுக்குற கண்ண பரம்பரை மாதிரி கொடுத்துருது, கேட்கறதெல்லாம் தூக்கி கொடுத்துருது. எவ்வளவு மோசம், அறிவு இல்லாத மாதிரி நம்ம நடந்துட்டான். அதுக்கேத்ததை நம்ம வாங்கி கட்டிக்கணும். அப்ப நம்ம சத்தியங்களை நம்ம ஆண்டவரை பத்தி சரியா தெரிஞ்சிருந்தாப்ப யாராவது தவறா சொன்னா அது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். தவறான இடத்துல, தவறான போதனை கொடுக்கப்படுகிற இடத்துல நாம இருக்கக்கூடாது. ஆகவே ஆண்டவரை பற்றி தவறான எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடாது. அதாவது வேதத்தில் இல்லாத எண்ணங்கள், ரோமன் கத்தோலிக்கர் போதனை வேதத்துல இல்லாத போதனை, அது தவறு, பொய். போலி போதனைகள் நிறைய இருக்கிறது. ஜெகோவாஸ் விட்னஸஸ், ஜெகோவாவின் சாட்சியம் வீட்டு கூட கதவு மூடியிருந்தா கதவை மூடியிருந்து கேட்டு பார்க்கணும். யாரு என்ன கேட்டுப்பான்? நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்லுகிறவன் இன்னைக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னா அவன் தப்பா போதிக்கிறான். அடிக்க கூடாது, காயத்தெல்லாம் ஏற்படுத்தி அதெல்லாம் சேர்த்துக்க கூடாது, அமைதியா போயிடுவாங்க. இது எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிடு. வேதம் தெரிஞ்சிருந்தா தானே அப்ப நம்ம கண்டுபிடிக்க முடியும் தப்பு எது சரி இல்லையா? யாராவது உங்க கையில ஒரு மாம்பழம்னு சொல்லி ஒரு பிளாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்தா ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டோமா இல்லையா? ஏன், நமக்கு மாம்பழம்னா என்னன்னு தெரியும். தெரியாத பையனா இருந்தா சரின்னு வாங்கி வாங்கிக்குவோம். அப்ப எதுன்னு ஒண்ணு தெரிஞ்சாதான் எது அது இல்லைங்கிறத நம்மள தெரிஞ்சுக்க முடியும். சத்தியம் இல்லாம சபை இருக்க முடியாது. சத்தியம் இல்லாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அதான் பேர் சொல்ற கவனமாயிருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். பவுல் சொல்லுகிற ஆரோக்கியமான போதனைக்கு காது கொடுங்கள், இருதயத்தில் இடம் கொடுங்கள். நல்ல போதனைகள், தெளிவான போதனைகள், வலிமையான போதனைகள், சத்தான போதனைகள், ஆரோக்கியமான போதனைகள். அதே போல எல்லாம் அவர் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன? எல்லா போதனையின் பெயர்ல வர்றது எல்லாம் போதனையா இருக்காது, இயேசுவிடத்துல இருந்து வருவதாக இருக்காது. போலித்தனங்களும் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே தவறான எண்ணங்கள் ஆண்டவரை பத்தி இருந்தா நாம தான் அதனால கஷ்டப்பட போறோம். அதனால தெரிஞ்சுக்கணும், நம்ம தான் கஷ்டப்படணும். மற்றவங்க குற்றம் சாட்ட முடியாது. ஏன், நம்ம இருதயத்தை அப்படிப்பட்ட காரியங்களுக்கு கொடுத்து விட்டோம். தவறான எண்ணங்கள் மனிதர்களுடைய இதயத்தில் ஆண்டவர் பத்தி இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்றவங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுவரையும் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது தெளிவாக சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கம் பண்ணுங்க. அது தெரியலன்னா நம்ம நல்லா படிக்கணும். தெரிஞ்சதை மட்டும் பிரசங்கம் பண்ணணும், தெரியாததை இன்னும் படிச்சு அறிந்து கொள்ளாததை பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஏ எவன் போதிப்பதற்கு ஆசைப்படுகிறானோ அவனுக்கு ரெட்டிப்பு தண்டனை இருக்கிறது. யாக்கோபு சொல்லுதான் எண்ணாதிரியார். அதாவது நியாய தீர்ப்புனால இந்த போதிக்கிறதுக்காக புறப்பட்டிருக்கிறவங்க செய்யறவங்க தனியான ஒரு லைன்ல நிக்கிறவங்க நின்று அவங்களுக்கு ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது. ஏன், மற்றவங்களை விட பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பொறுப்புக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியவர். அதுவே நம்ம போதனை செய்கிறோம், ஏதாவது சொல்லாட்டி இவங்க தப்பா நினைச்சிருவாங்கன்னு கண்ணமனா எதையாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் உளறிட்டு இருந்தா சரி, பெண்களை ஏமாத்திடுறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அங்க ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு இந்த வேடிக்கையெல்லாம், அவர் கண்ணு போகாத இடம் எது இருக்கு? ஏதாவது இருக்கா? ஓரிடமும் இல்லை. ஏன்னா அவரை பேரை சொல்லி அவருடைய வேதத்தை வச்சுட்டு இந்த திருட்டுத்தனம் பண்ற நேரம் அவர் சும்மா இருப்பாரா? மூன்றாவது கட்டளை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உடைக்கிறாய், ஒவ்வொரு வேத பாடத்திலும் உடைக்கிறாய். அப்ப என்ன செஞ்சிடணும்? இதை சரியா ஒழுங்கா கத்துக்கொள்ளுகிற வரையிலும் நான் யாருக்கும் போய் சொல்ல மாட்டேன். தாழ்ந்த வேணுமா இல்லையா? அப்படி இல்லாட்டி இருந்தே அறமுறையா படிச்சுட்டு ஆண்டவனுடைய வேதத்தை தவறான விதத்துல பிரசங்கம் பண்ணக்கூடாது. அது மட்டுமல்ல, அப்படியான பணியில இருக்கிறவர்கள் உங்களுடைய சுயநலத்தின் காரணமாக ஆண்டவர் சொல்ல வேண்டி சொல்லுகின்ற காரியங்களை சொல்லாமல் இருக்க கூடாது. ஐயோ இதை சொல்லி கண்டிச்சா அவங்க வரமாட்டாங்க, இத கொஞ்சம் பிரசங்கம் பண்ணா காணிக்கையை குறைச்சிருவாங்க, இதெல்லாம் என்னென்ன விதத்துல நம்ம பாதிக்கணும்னு சொன்ன பார்த்துட்டு அதெல்லாம் சொல்லாம சொல்றது தப்பு. நீ ஆத்துமாக்களுக்கு பாதுகாவன அல்ல, நீ ஆத்துமாக்களை உன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறவன். மூணாவது கட்டளையில அதெல்லாம் அடங்கியிருக்கு. அப்படி ஊழியம் செய்கிறவர்கள் வேதத்தை பயன்படுத்தி மக்கள் உணர்ச்சி வசப்படும்படியாக அவர்களை திசை திருப்பும்படியாக வேத சத்தியங்களை பயன்படுத்தினால் நீ மூன்றாவது கட்டளையை உடைக்கிறாய். ஆண்டவர் அப்படியெல்லாம் பார்க்கலையே. பிரின்சஸுக்கு வந்து ரொம்ப இந்த மூன்றாவது கட்டளை தண்டனையை கொண்டு வரும். வில்லியம் பாக்லே பிரின்சஸா இருக்கிறவங்க கேட்டுங்க, ஏன்னா அவர் புஸ்தகம் நிறையவே நம்ம நாட்டிலாம் இருக்கு. இயேசுனுடைய கன்னி பிறப்பை அந்த மனுஷன் மறுதளித்தான். இயேசுனுடைய அத்தனை அற்புதங்களையும் அந்த மனிதன் மறுதளித்தான். அவருடைய தெய்வீக தன்மையை மறுதளித்தான். ஆனால் மிகப்பெரிய பிரசங்கி வேத ஞானின்னு பேர் வாங்கியிருக்கு. புஸ்தகம் எல்லா நாடுகளையும் இருக்குவாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனிதன் எப்படி இயேசுவை பத்தி போதிக்க முடியும்? அப்ப புஸ்தகம் ஏன் பிரபலமானுச்சு? கேட்கிறவங்க வாசிக்கிறவங்க சரியா ஆராய்ஞ்சு வாசிக்காங்க. சார்லஸ் ஃபினி 19ஆம் நூற்றாண்டு ஏற்கனவே சொன்னேன், எழுப்புதலை நானே உருவாக்குவேன் என்று செய்தவன். எத்தனை சத்தியங்களை சார்லஸ் ஃபினி மறுதளிச்சே தெரியுமா? மூல பாவம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னார் சார்லஸ் ஃபினி. நீதிமானாக்குதல் அந்த தத்துவம் சட்ட ரீதியாக பரலோகத்தில் பிதாவும் குமாரனுக்கும் இடையில் ஏற்படுத்த திட்டத்தில் உருவானதுங்கிறதையே அவர் நிராகரித்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை பலியை நிராகரித்தார். இயேசு இறையாண்மை உள்ள தேவன் என்ற அவருடைய இறையாண்மையாகிய அந்த சத்தியத்தை குறைவுபடுத்தி பேசினார். ஆவியின் வல்லமையையும் மகிமையையும் குறைவுபடுத்தினார். ஆனால் பாப்புலர் revivalist பிரபலமான எழுப்புதல் மனுஷர். மூன்றாவது கட்டல இது எல்லாம் தடை செய்யும். பாஸ்டர்ஸா இருக்கிறவங்க யோசிக்கணும், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ஊழியம் பெருசா அல்லாட்டியும் பரவாயில்ல, அது சுத்தமா தேவ பக்தியோட உண்மையானதா என்னன்னு சொன்னா இந்த கட்டல சும்மா விட அவர் கண்டிக்காமல் விட்டவே மாட்டார். இந்த கட்டளைகள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இந்த பதுக்கட்டளை எல்லாம் கண்ணாடி மாதிரி, முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி. ஏன் அது அப்படி இருந்து நான் என்னுடைய இருதயம் எவ்வளவு மோசமானதுங்கிறத காட்டும், ஆண்டவர் எவ்வளவு நீதியானவர் என்பதை காட்டும், அந்த நீதியான விதத்துல நான் எப்படி வாழணுங்கிறதை காட்டும், பாவம் என்ன என்பதை காட்டுகிறது இந்த கட்டளை. நம்ம திருத்தி கொள்வதற்காக, திருந்தி வாழ்வதற்காக ஆண்டவர் இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன சொல்லுகிறோம், இங்கே பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வீணில் வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணில் வழங்குகிறவனை தண்டியாமல் விடமாட்டார். ஒரு சிந்திச்சு பாரு, பேசுற பேச்சுக்களை சிந்திச்சு பாருங்க, உங்க நடவடிக்கைகளை சிந்திச்சு பாருங்க. முக்கியமா பார்க்கணும், ஆண்டவர் உண்மையிலேயே என்னுடைய இதயத்தில் இருக்கிறார், நான் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவனா, நான் ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளங்களை நான் உணர்கிறேனா, அவியின் சந்தோஷம் எனக்கு இருக்கிறதா, இல்லை நான் தவறாக கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறேனா. ஆண்டவர் உண்மையாகவே இல்லாட்டி நம்ம பாவத்தை உணர்ந்து அதிலிருந்து விடுபடுவதற்காக அவரிடத்துல ஓடிவார். அவரையே விசுவாசிக்க மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கிற பொழுது என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பையே தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் உண்மையை பேசுகிற தேவன். திருந்தனும், அவரை விசுவாசிக்கணும், மெய்யான ரட்சிப்பை அவரிடத்திலிருந்து வாங்கி மெய்யான வாழ்க்கையை வேத அடிப்படையில் வாழ்கிறவனுக்கு பெயர் தான் கிறிஸ்தவன். அவனுக்கு புரியும் பத்து கட்டளை, அப்படி இல்லாதவர்களுக்கு அது புரியாது. அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்தக்கூடாது, அவர் நம்மை சும்மா விட மாட்டார். ஜெபம் பண்ணுவோம்.